குறைப்பட்ட வாழ்வில் மாடுகின்றேன் என் துணை நிற்க வாரும் என் தேவனே.
விவிலிய தேடல் இறைவனே உனக்கு ஆதரவு. திருப்பாடல் 55.
முறையீடு பலவும் மன்றாட்டு பலவும் நிறைவாக்க வேண்டி நின்றேன்.
ஜூலியஸ் சீசர், இவர் கிமு 100 முதல் கிமு 44 வரை வாழ்ந்தவர். அக்கால ரோமை பேரரசின் முக்கிய இராணுவ தலைவர், முக்கிய அரசியல் தலைவர், உலக வரலாற்றின் குறிப்பிடத்தக்க தலைவர்களுள் இவரும் ஒருவர். ரோமை சமுதாயத்திலும் அரசிலும் பெரும் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். எனினும் அப்பேரரசின் ஒரு செனட்டர் குழு இவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியது. கிமு 44 மார்ச் 14 தேதி இந்த குழு ஒரு பொய்யான புகார் எழுதி அதை சீசர் வாசிக்குமாறு அழைத்தது. சீசர் அவையில் அதை வாசிக்கத் தொடங்கியதும் இந்த துரோக குழுவில் இருந்த ஒருவன் அவருடைய நீண்ட மேலாடையை பிடித்து இழுத்தான். உடனடியாக மற்றவர்கள் அவர் கழுத்தில் குத்தினார்கள். கண் மூடி கண் திறப்பதற்குள் 60 பேர் ஒருவர் மாற்றி ஒருவராக குத்தத் தொடங்கினர் என வரலாறு கூறுகின்றது. சீசர் 23 தடவைகள் குத்தப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இப்படி குத்திய 60 பேரில் ஒருவன் புரூட்டஸ். இவன் ஜூலிய சீசரின் மிக நெருங்கிய நண்பன். புரூட்டஸை தனது சொந்த மகன் போல் வளர்த்திருந்தார். சீசருக்கு புரூட்டஸ் மீது அப்படியொரு நம்பிக்கை இருந்தது. அவரது உள்வட்டத்தில் ஒருவராக இருந்தார். இந்த சதிகாரக் கூட்டத்தில் ஒருவராக புரூட்டஸ் செயல்பட்டது மட்டும் சீசருக்கு தெரியாமல் போனது. இந்த புரூட்டஸ் இந்த துரோகிகளில் ஒருவராக தனது முதுகில் கத்தியால் குத்தியதை திரும்பி பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் சீசர். அப்போது சீசர், "எத் தூ புரூத்தே, யூ டூ புரூட்டஸ், நீயுமா புரூட்டஸ்?" என்ற கேள்வியை கேட்டார். அதற்கு முன்னர் தன்னை குத்தியவர்களை கையால் தடுத்துக் கொண்டிருந்த சீசர் தனது நெருங்கிய நண்பன் புரூட்டஸ் தனது முதுகில் குத்தியவுடன் தனது முகத்தை தனது மேலாடையால் முடிக்கொண்டு எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை. எந்த அளவுக்கு இந்த 60 பேரும் குத்தினார்கள் என்றால் அவர்களையே ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொண்டதாக சொல்கின்றார்கள். புரூட்டஸுக்கும் கையில் காயமாம். இந்த ரோமை தளபதி சீசர், ரோமை பேரரசை ஆட்சி செய்தவர். இவர் உதித்த கடைசி சொற்கள் "யூ டூ புரூட்டஸ்" என்பதுதான்.
"நீயுமா புரூட்டஸ், யூ டூ புரூட்டஸ்" இந்த வார்த்தைகளைத்தான் நட்பு துரோகத்திற்கு நம்பிக்கை துரோகத்திற்கு எடுத்துக்காட்டாக பலரும் பயன்படுத்துகின்றார்கள். தனது பகைவன் குத்தி ஏற்படுத்தும் காயத்தை காட்டிலும் ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பனின் துரோகம் அந்த நண்பனின் மறுதளிப்பு ஏற்படுத்தும் காயம் மிகவும் கொடூரமானது. இத்தகைய துரோகிகள், முதுகில் குத்துபவர்கள், இத்தகைய நன்றி கெட்டவர்கள் உலகில் எல்லா இடங்களிலும் எல்லா சமுதாயங்களிலும் இருக்கின்றார்கள். இதில் இனம், நிறம், மொழி என்ற பாகுபாடு கிடையாது. இம்மாதிரியான துரோகிகளை, அன்பு நெஞ்சங்களே, உங்களில் பலர் உங்களது வாழ்க்கையிலும் சந்தித்திருக்கலாம். இவ்வுலக படைப்பின் தொடக்கம் முதற்கொண்டு இந்த துரோகிகளை காண முடிகின்றது.
கவலைகள் என்னை ஆட்டும் போது சினமுற்ற எதிரிகள் பொல்லாரின் ஒடுக்குதல்.
படைப்பின் முதல் பெற்றோரின் மூத்த மகன் ஆபேல் தனது தம்பி காயினுக்கு துரோகம் செய்து அவனையே கொலை செய்தான். இஸ்ரேல் மக்களை பாரவோன் மன்னனின் அடிமைத்தனத்தினின்று மீட்டு வந்த மோசைக்கு எதிராக அவரது தங்கை மிரியம் பேசினாள். மன்னன் தாவீதிற்கு எதிராக அவரது சொந்த மகன் அப்சலோம் குழப்பம் செய்தான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவரோடு உண்டு மகிழ்ந்து அவரோடு 3 வாழ்ந்த யூதாஸ் இஸ்காரியோத் காட்டிக் கொடுத்தான். எனவே உலகில் ஒவ்வொரு ஆபேலுக்கும் ஒரு காயின், ஒவ்வொரு மோசைக்கு ஒரு மிரியம், ஒவ்வொரு தாவீதுக்கு ஓர் அப்சலோம், ஒவ்வொரு இயேசுவுக்கு ஒரு யூதாஸ் இஸ்காரியோத் இருக்கின்றனர். ஆனால் இம்மாதிரியான துரோகிகளை எதிர்கொள்ளும் நேரங்களிலும், இம்மாதிரியான துரோகங்களை அனுபவிக்கும் நேரங்களிலும் மனம் எவ்வளவு துடித்து சுக்கு நூறாய் கிழிகின்றது. அந்த நேர துயர உணர்வுகளை சொற்களால் விவரிக்க முடியாது, வார்த்தைகளால் வடிக்க முடியாது. எப்படியெல்லாம் யார் யாரிடமெல்லாம் புலம்புகின்றோம், எவ்வாறெல்லாம் ஜபிக்கின்றோம்.
கடவுளே, எனது முதுகில் குத்திவிட்டு ஓடுகின்றவன் எனது பகைவனாக இருந்தால் கூட தாங்கிக் கொள்வேன். ஆனால் அவனோ என் தோழன், என் நண்பன், என்னோடு நெருங்கி பழகியவன், என்னை இழித்துரைக்கின்றவன், எனக்கு இவ்வளவு மோசம் செய்கின்றவன் என்றுதான் சொல்லிச் சொல்லி புலம்புகின்றோம். என்னிடம் மிகுந்த பாசம் உள்ளவனாக காட்டியவன், என் மீது மிகுந்த கரிசனை உள்ளவனாக செயல்பட்டவன், அத்தகையவன் எனக்கெதிராக சதி செய்கின்றான், எனக்கெதிராக தீய சக்திகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து சிரிக்கின்றான் என்று மனந்து வெதும்பியவர்களை கேட்டிருக்கின்றோம். உடன்பிறந்த தங்கை குடும்பமே தனது பிள்ளைகளுக்கு எதிராக தீய சக்திகளை தூண்டி தீவினை செய்கின்றாள் என்று அழுது அழுது அங்கலாய்க்கும் அக்காவை பார்த்திருக்கின்றேன்.
குறைப்பட்ட வாழ்வில் மாடுகின்றேன் என் துணை நிற்க வாரும் என் தேவனே.
ஆண்பர்களே, இம்மாதிரியான ஒரு கசப்பான அனுபவத்தையே திருப்பாடல் 55 வாசிக்கின்றோம். குறிப்பாக இப்பாடலில் 12-15 வசனங்கள் வரை இந்த புலம்பல் தெளிவாக இருக்கின்றது. என் நண்பரே எனக்கு எதிரிகள் என்று இப்பாடல் ஆசிரியர் சொல்கின்றார். இப்பாடலில் முறையான அமைப்பும் கட்டுக்கோப்பும் இல்லாததால் அப்சலோம் தனது தந்தை தாவீதிற்கு எதிராக குழப்பம் செய்தபோது இதனை தாவீது பாடியிருக்கலாம் என்று ஒரு சிலர் கருதுகிறார். எனினும் ஒரு தனியாளின் புலம்பலாக இப்பாடல் உள்ளது என்றே விபிலி அறிஞர்கள் சொல்கின்றார்கள். தன் நண்பர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு மறுதளிக்கப்பட்டு தனிமையாய் விடப்பட்டு பாடுகள் அனுபவித்து உயிர்ப்பின் மூலம் சாவை வெற்றி கண்ட இயேசு மெசியாவுக்கு இப்பாடல் மிகவும் பொருந்தி அமைகின்றது.
இறைவா, என் எதிரிகள் என்னை தாக்குகின்றனர், எனக்கு உதவும். புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகளை எனக்கு யார் அளிப்பார்? இருந்திருந்தால் நான் பறந்து நெடுந்தொலைவு போயிருப்பேன். துன்பமெனும் பெருங்காற்றினின்றும் புயலினின்றும் தப்பிக்க புகலிடம் தேட விரைந்திருப்பேன் என்று மனவேதனையின் உச்சத்தில் ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றார் இப்பாடல் ஆசிரியர்.
புறாவுக்கு உள்ளது போல் சிறகுகள் யார் அளிப்பார்? நான் பறந்து சென்று இளைப்பாருவேன். இதோ நெடுந்தொலைவு.
தன்னோடு நெருங்கி பழகினவன் தனது நண்பன் தனக்கு எதிராக இவ்வளவு கொடுமைகளை செய்துவிட்டான் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் துடித்தாலும் இறுதியில் அவர் சரணடைவது கடவுளிடமே. கடவுள்தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்பது அவரின் ஆழமான நம்பிக்கை. திருப்பாடல் 55:22 ஆசிரியர் சொல்கின்றார்.
ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார்.
16-17 ஆகிய வசனங்களில் சொல்கின்றார்.
நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன், ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார். காலை, நண்பகல், மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன், அவர் என் குரலை கேட்டருள்வார்.
வாழ்க்கை அமைதியாய் போய்கொண்டிருக்கும் நேரங்களில் கடவுளிடம் நம்பிக்கை வைப்பதும் அவரிடம் ஜபிப்பதும் எளிது. ஆனால் துன்ப நெருக்கடியில், வேதனையின் உச்ச கட்டத்தில் கடவுளிடம் நம்பிக்கை வைத்துள்ளேன் என்று சொல்வது அவ்வளவு எளிதல்ல. அன்பு நேயர்களே, நமது நெருங்கிய நண்பர்கள் மறுதளிக்கலாம், புறக்கணிக்கலாம், நமது சொந்த வாழ்க்கையின் ரகசியங்கள் பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு நம்மை காட்டிக் கொடுக்கலாம், உதாசீனப்படுத்தலாம், கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாம், நமது குடும்பத்தினர் கைவிடலாம், நம்முடைய நெருங்கிய அன்புறவுகள் நம்மை பயன்படுத்தலாம், நச்சிகரந்த உணவாக வாழ்க்கை நமக்கு இருக்கலாம். ஆனால் 55 சங்கீத ஆசிரியர் சொல்கின்றார்,
கடவுள் மீட்கின்றார். கடந்த காலத்தில் காத்து வந்த தேவன் இப்பொழுதும் காக்கின்றார். எனக்கும் எனது எதிரிக்கும் நல்லது எது என்பது அவருக்கு தெரியும்.
ஆதலால் இறைவன் மீதான நம்பிக்கையை மட்டும் எவ்வேளையிலும் இழக்காமல் வாழ வேண்டும். கடந்த வாரம் நாம் கேட்ட திருப்பாடல் 52 பாடல் ஆசிரியர், நான் இறைவனின் பேரன்பில் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன் என்றுதான் ஜெபித்தார். வாழ்க்கையில் இறைவன் துணை நிச்சயமாக தேவை என்பதில் உறுதியாயிருக்க வேண்டும். அப்போது எந்த நண்பரின் சதித்திட்டமும் புறக்கணிப்பும் நம்மை நிலைகுலையச் செய்யாது.
ஹஸ்ரத் அலி என்னும் மகான் பயாசித் என்ற பெரியவரை சந்திப்பதற்காக ஒரு மாலை பொழுதில் அவருடைய குடிலுக்குச் சென்றார். பயாசித் வீட்டில் இல்லையென்று அறிந்ததும் அவர் வீட்டுக்கு திரும்பாமல் இரவு முழுவதும் பயாசித்துக்காக காத்திருந்தார். மறுநாள் காலை இம்மகான் இடுகாட்டில் பரவச நிலையில் இருப்பதைக் கண்டார். கிழக்கில் உதித்த சூரிய கதிர்கள் பயாசித்தின் முகத்தின் மீது விழுந்தபின் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பினார். ஹஸ்ரத் அலி அவரிடம், கடவுளின் நண்பரே, நேற்று இரவு நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் என்னிடம் சொல்லுங்களேன் என்றார் பணிவுடன். அதற்கு பயாசித், நேற்று இரவு கடவுள் எனக்கு 20 வரங்களை அளித்தார். ஆனால் ஒவ்வொரு வரமும் என் தோள் மீது வைக்கப்பட்ட பாரங்கள் என்றே உணர்கின்றேன். அவை கடவுளுக்கும் எனக்கும் இடையில் ஒரு மாயத்திரையை உண்டாக்கி விடுகின்றன என்றார். அதை கேட்ட ஹஸ்ரத் அலி கண்கலங்கிய நிலையில் பயாசித்தின் பாதங்களை தொட்டு, குருவே, என்னை தங்களுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். உடனே பயாசித் நினைவில் வைத்துக்கொள். உனக்கு ஆதாமின் அனைத்து நற்குணங்கள், கப்ரியேல் தூதரின் தூய்மை, தந்தை ஆபிரகாமின் அனைத்து செல்வங்கள், முகமதுவின் அன்பு, மோசேயின் ஆவல் ஆகியவை அளிக்கப்படலாம். அப்படியிருந்தும் நீ கடவுளை விட்டு மிகவும் தள்ளியே இருப்பாய். இவை அனைத்தும் மாயத்திரைகளே. கடவுள் வேண்டும் என்று மட்டும் நினை. எல்லாமே உன்னை தேடி வரும் என்றார்.
நீ போகும் பாதை இருளாகும் நேரம், வழி ஏதும் தெரியாமல் நீ வீழ்கையில், உனை விட்டு பிரிந்தெங்கோ செல்கையில், உனை ஏதும் இல்லாமல் பயம் சூழ்ந்து கொள்கையில், உறவாகுவார் வழி காட்டுவார், தாயாக மார்போடு உன்னை அழைத்திடுவார், இதயமே கலக்கம் கொள்வார்.
இறைவனே உனக்கு ஆதரவு. திருப்பாடல் 55 குறித்த விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.